வணக்கம் மாணவர்களே, உவா குருகுலம் நிகழ்ச்சியில் இன்று தரம் 6 வரலாறு பாடத்தில் எமது பண்டைய அரசர்கள் எனும் பாடத்தின் தொடர்ச்சியை கற்பிக்கும் நான் ஹப்புத்தலை தமிழ் மத்திய கல்லூரியின் ஆசிரியரான சுப்பிரமணியம் தர்மசீலன். இதற்கு முதல்ல இந்த பாடத்துல பண்டுகாபய மன்னன், தேவநம்பி தீச மன்னன் ஆகிய இரண்டு மன்னர்களையும் பத்தி பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு நாங்க பார்க்க போறது துட்டவேமுனு மன்னன். இந்த துட்டவேமுனு மன்னனை பத்தி மகாவம்சம் நூலில மகாநாம தேரர் வந்து சிறப்பித்து கூறுறாரு, அதாவது பாட்டுடைய தலைவனாக சொல்றாரு. இந்த மகாவம்சத்தை எழுதியவர் வந்து மகாநாம தேரர். ஒரு எழுதிய இடம் திக்சந்த செனவிய பிரிவினால வச்சு எழுதியிருக்கிறாரு. இதுல துட்டேமுனு மன்னனை பத்தி 12 அத்தியாயங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. இதுல 8 அத்தியாயங்கள் அவருடைய சமய நடவடிக்கைகள் பத்தியும் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த மகாவம்சங்கிற நூலை எழுதுவதற்கு அடிப்படையான நூல்களாக சொல்லப்படுற சிகள அட்டகதா, வினய அட்டகதா, உத்தர விகார அட்டகதா போன்ற உரைநடை இலக்கியங்களின் செல்வாக்கும் இதில் காணப்படுகிறது. மகாவம்சத்தின் வீர காவிய தலைவனாக துட்டையமுனு மன்னன் சித்தரிக்கப்படுகிறாரு. இந்த மகாவம்ச நூல்ல உரோம மொழியில எழுதினவர் வந்து வில்ஹெம் ஹைக்கர் அப்படிங்கிறவர் தான் எழுதியிருக்கிறாரு. இதுல வந்து நம்ம இதோட முக்கியமான ஒரு விடயத்தை நம்ம பார்த்து கொள்ளணும். இந்த அனுராதபுர ராஜதானி காலத்துல ஏற்பட்ட முக்கியமான படையெடுப்புகள், அனுராதபுர காலத்துல ஏற்பட்ட தென்னிந்திய படையெடுப்புகளை பத்தி நாம பார்க்க போறோம். இதனை மாணவர்கள் குறித்து வைத்துக் கொள்ளலாம், மிகவும் முக்கியமான விடயமாக சொல்லலாம். இதுல முதலாவது மன்னன் சூரதேச மன்னனுடைய காலத்துல சேனன் குத்திகனுடைய படையெடுப்பு, அவர் வந்து குதிரை வியாபாரி அப்படின்னு சொல்றாரு. அசேலனின் காலத்துல வந்து எல்லாளனின் படையெடுப்பாகவும், பலகம்பா மன்னனுடைய காலத்தில் பஞ்ச திராவிட ஆக்கிரமிப்பு காணப்பட்டிருக்கு, பங்க நாசிக திஸ்ஸ மன்னனுடைய காலத்துல கரிகால சோழனின் படையெடுப்பு காணப்பட்டிருக்கு, மித்தசேன அரசனின் காலத்துல 7 தமிழர்களின் ஆக்கிரமிப்பு காணப்பட்டிருக்கு, 4 உதயனுடைய காலத்துல பாராந்தங்கன் என்பவருடைய படையெடுப்பும், 4 மகிந்த மன்னனுடைய காலத்துல 2 கிருஷ்ணன் என்பவருடைய படையெடுப்பும், 5 மைந்தனுடைய காலத்துல 1 ராஜராஜ சோழன் பின்னர் 1 ராஜேந்திர சோழனுடைய படையெடுப்பும் காணப்பட்டிருக்கு. 1 ராஜேந்திர சோழனால ஆக்கிரமிப்பின் காரணமாக அனுராதபுரம் வீழ்ச்சி அடைந்தது பற்றிய விடயங்கள் இதுல தொடர்ச்சியாக வருகிறது. இதுல நம்ம பார்க்க போற விடயம் வந்து இன்றைக்கு துட்டுகைமுனு மன்னன். இந்த ஆக்கிரமிப்புகள் பத்தி நிறைய சொல்லியிருந்தேன். உங்களுக்கான வினாக்களும் விடையில் வழங்கப்படும், அதற்கான விடைகளையும் நீங்கள் கட்டாயம் எனக்கு அனுப்பலாம். நிறைய மாணவர்கள் என்னோட தொடர்பு கொண்டு இதற்கான விடைகள் அனுப்பியிருந்தாங்க, அவர்களுக்கு எனது பாராட்டுகளையும் இவ்விடத்தில் நான் தெரிவித்துக் கொள்றேன். இப்ப துட்டேமுனு மன்னன் இலங்கையை ஆட்சி செய்த சிறந்த அரசன் அரசன் அப்படின் போதே அவருக்கான ஒரு கம்பீரம் ஒன்று காணப்படும், உங்களுடைய மனக்கண்ணில் நீங்க பார்த்துக் கொள்ளலாம். அவனது தந்தையின் பேர் வந்து காவன் தீசன், தாயின் பேர் விகாரமாதேவி. கலனிதிஸ்ஸ மன்னனுடைய மகள் தான் விகாரமாதேவி. துட்டுகைமுனுக்கு தீசன், அதாவது சத்தாதீசன் என்கிற சகோதரன் ஒருவன் இருந்திருக்கிறாரு. இந்த குடும்பம் வந்து இந்த அரச குடும்பம் மாகம ராசதானியில் வாழ்ந்து வந்தது. நான் ஏற்கனவே படிப்பிக்கும் போது, தேவநம்பி தீச மன்னனை படிக்கும் போது, மகாநாகங்கிறவர் வந்து பிரதேச ஆட்சியாளனாக உருகுணர் அட்டையில இருந்தாரு மாகமங்கிற பிரதேசத்துல சொன்னாங்க. அந்த அடிப்படையில தோற்றம் பெற்ற ஒரு அரச வம்சமாக, மௌரிய அரச வம்சத்தில் ஒரு மன்னனாக துட்டேமுனு மன்னன் போற்றப்படுகிறான். இது உருகுணர் அட்டை, மாயர் அட்டை அப்படிங்கிற நிறைய பிரதேச ஆட்சியில உருகுணர் அட்டை ஆட்சி செய்தவராக சொல்றாங்க. துட்டேமுனு மன்னன் வந்து சிறுவனாக இருந்த போது எல்லாளன்கிற அரசனை அனுராதபுரத்தை ஆட்சி செய்தார். அவர் வந்து தென்னிந்திய ஆக்கிரமிப்பாளர்னு நான் சொல்லியிருந்தேன். இதுல பார்க்கலாம், நம்ம அசேல மன்னனுடைய காலத்துல தான் வந்து அனுராதபுரத்தை ஆக்கிரமிச்சிருக்காரு இந்த எல்லாளுங்கிற ஒரு மன்னன். இவர் வந்து நீதியான ஆட்சியாளன் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. தென்னிந்தியாவிலிருந்து வந்தவராகவும், அனுராதபுரத்திற்கு மேற்கு கடற்கரை பகுதியில் அமைந்துள்ள மாதோட்ட துறைமுகத்தினூடாக மன்னார் வர்த்தகத்தின் மூலமும் விவசாயத்தின் மூலமாகவும் கிடைத்த வருமானம், அது அனுராதபுரம் வந்து சுயதேவை பொருளாதாரம், அதாவது விவசாய பொருளாதாரம் உலர் வளையம்ங்கிறதுனால நெற்பயிர் செய்கை, சேனை பயிர் செய்கை எல்லாம் முற்காலத்துல காணப்பட்டுச்சு. இந்த காலப்பகுதியில காணப்பட்ட ஒரு சிறந்த ராசதானியாக அது காணப்பட்டுச்சாம். இப்ப அனுராதபுரத்துல கிடைத்த அனைத்து வருமானத்தையும் வந்து எல்லாரையும் பெற்றுக் கொள்றானா, இத வந்து இந்த அனுராதபுரத்தை ஆட்சி செய்யும் சந்தர்ப்பம் தனக்கு கிடைச்சுனா நம்ம நம்மளும் நினைப்போம், இந்த சந்தர்ப்பம் நமக்கு கிடைச்சுன்னா நம்ம சிறப்பா செயற்படுவோம், இதை விட நாங்க நல்லா செஞ்சிருப்போமே அப்படின்னு யோசிப்போம். அந்த மாதிரியே சிறுவனாக இருக்கிற துட்டைமுனு மன்னன் யோசிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தும் இதுல சொல்ல வர்றாங்க. துட்டைமுனு தனது உரிய வயதை அடைந்ததும் அனுராதபுரத்தை ஆட்சி செய்யறதுக்காக உறுதி பூண்டாராம். அனுராதபுரத்தை ஆட்சி செய்யறதுக்கு முதல் துட்டைமுனு நோக்கத்தை அறிந்த காமனீச மன்னனுடைய தந்தை வந்து அதற்கு தகுந்த பழம் வாய்ந்த குழுவினரை தயார் செய்து கொடுத்திருக்கிறாங்க சொல்லப்படுகிறாங்க. உணவு உற்பத்தி அதிகரிக்கவும் செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா நிறைய நூல்கள்ல பொருத்தமான சில விடயங்கள் வந்து மாற்றி அமைக்கப்பட்டதாக, மகாவம்சத்துல சொல்ற தகவல்களையும் புத்தகங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்க தகவல்களும் நிறைய வித்தியாசங்கள் காணப்படுறதை நாங்க பார்க்கலாம். இதுல துட்டேமுனன் சகோதரனான தீசனை வந்து திகாமடுள்ள பிரதேசத்துக்கு அனுப்பி வந்து அபிவிருத்தி செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த திகாமடுள்ள அப்படிங்கிற பிரதேசம் வந்து தற்போது அம்பாறை மாவட்டம் அப்படின்னு குறிப்பிடப்படுகிறது. துட்டேமுனும் எல்லாரும் ஒருவர் நேரடியாக யுத்தத்தை சந்திச்சு பெற்றுக் கொண்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவர் இந்த துட்டேமுனுவை எதிர்கொள்றதுக்காக காவந்தி சென்ற உதவி கேட்கும் போது வந்து இவர் ஏன் துட்ட கைமுனு அப்படிங்கிற ஒரு பேர் வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை ஒன்று இருக்கு. அதாவது வந்து இவருடைய பேர் வந்து இயற்பெயர் கைமுனு என சில நூல்கள்ல குறிப்பிடப்படுது. இவரு கொத்மலை மலையரட்டைக்கு தப்பி போயிடுறாரு, தனது தந்தையுடன் சண்டையிட்டுக் கொள்றாரு. இதன் காரணமாக அவரு பெண்களுக்கு உரிய ஆடைகள் அவருக்கு அனுப்பியதாகவும் இதனால அவருடைய செயல்களை துட்ட செயல்கள் அப்படிங்கறதுனால துட்ட கைமுனு அப்படிங்கிற பெயர் ஒன்று வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. சில இடங்கள்ல துட்டு அப்படிங்கிற பெயர் வந்து அறிவாளியை குறிக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது. நிறைய வித்தியாசங்கள் வரலாறுல காணப்படுது. எல்லால போர் செய்வதற்கான அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்தவர்கள் பிக்குமார்கள் தான் படை திரட்டியதாகவும் மேலதிக விளக்கங்கள் சொல்லப்படுது. இந்த தென்னிந்திய ஆக்கிரமிப்புகள் பத்தி சொல்லியிருந்தேன். இதுல அசேலனுடைய காலத்துல எல்லாளனுடைய ஆக்கிரமிப்பு காணப்படுச்சு. காவண்டிச மன்னனால திஸ்ஸ மகாராம தூபி அதாவது புத்தரின் கீழ் பல்லை கொண்டு உருவாக்கப்பட்டுச்சாம். இதுல இந்த புத்த சாசன அபிவிருத்தியும் செல்வாக்கு செலுத்தி இருக்கு. இந்த படைகள்லாம் அமைக்கும் போது இந்த நாட்டுல செல்வாக்கு செலுத்திய ஒரு விஷயமாக சொல்லப்படுது. இந்த திசமகார தூபியை பத்தி கிரிந்தி கல்வெட்டுல குறிப்பிடப்படுகிறது. துட்டேமுனு மன்னன் வந்து இந்த துட்டேமுனு மன்னனும் எல்லாரும் ஒருவரையொருவர் நேரடியாக சந்தித்து போர் புரிந்த இடம் வந்து விஜித்தபுரம். அங்க வந்து 4 மாதங்கள் போரிட்டதாகவும் இது 44 ஆண்டுகளாக நீதி தவறாத ஆட்சியாளனாக எல்லாளன் காணப்பட்டிருக்கார் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருடன் யுத்தத்துல வந்து துட்டேமுனுக்கு 10 சேனாதிபதிகள் அதாவது மாமல்லர்கள் அப்படின்னு சொல்லப்படுற நந்திமித்திர சுரநிமல மகாசோன கோதையம்பர தேவபுத்தாபய பரண வேலுசுமன கஞ்சதேவ புஷதேவ லபியவச என்பவர்கள் வந்து 10 மாமல்லர்கள் உதவி செய்ததாகவும் சொல்லப்படுகிறது. இவர்களால உருவாக்கப்பட்ட கல்வெட்டுகளும் தற்போது கண்டுபிடிக்கப்பட்டது. கல்வெட்டு அப்படிங்கும் போது ஒரு தொல்பொருள் மூலாதாரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவர்களோட சேர்ந்து துட்டேமுனுவுக்கு இந்த யுத்த காலத்துல வந்து கண்டுல என்கிற யானையும் அவருக்கு உதவி செய்ததாகவும் சொல்லப்படுகிறது. இப்ப நான் உங்களுக்கான ஒரு முதலாவது வினாவை உங்களுக்கு வழங்குறேன். துட்டேமுனு மன்னனுக்கு துட்டேமுனு மன்னனின் சிறந்த 10 சேனாதிபதிகளையும் குறிப்பிடுக. இந்த வினாக்களுக்கான விடைகளை என்னுடைய தொலைபேசி இலக்கமான 07 7 58 50 537 அல்லது 07 5 57 80 480 ஆகிய 2 தொலைபேசி இலக்கங்களும் நீங்க அனுப்பலாம். அல்லது SMS வாயிலாகவும் வாட்ஸ்அப் வாயிலாகவும் நீங்க இணைந்து சொல்லலாம். நிறைய மாணவர்கள் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு வினாக்களை குறிப்பிட்டிருந்தாங்க, அவர்களுக்கே வாழ்த்துக்கள். அடுத்த முறை நான் உங்களுக்கு இந்த எனக்கு கால் பண்றவங்க எந்தெந்த ஸ்கூல்ஸ் எங்கிருந்து போன் பண்றாங்க, எந்தெந்த மாணவர்கள் போன் பண்ணியிருக்காங்க, யார் யார் விடைகள் அனுப்பியிருக்காங்க போன்ற விடயங்களையும் உங்களுக்கு வழங்கலாம் அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன். அடுத்து துட்டேமுனு மன்னன் வந்து அனுராதபுரத்தின் அரசரான பின்னர் வந்து அவர்களுடைய 10 மாமல்லர்கள் அப்படின்னு அந்த சேனாதிபதிகள் புகழ் பெற்றாங்கன்னு சொன்னேன். இப்ப உங்களுக்கு ஒரு வினாவும் வழங்கப்பட்டிருக்கு. இப்ப நம்ம பார்க்க போறது அரசரான பின்னர் துட்டேமுனு மன்னன் இந்த பௌத்த சமயத்துக்கு ஆற்றிய பணிகள். அனுராதபுரத்தில் பல விகாரங்கள் அமைச்சதாக சொல்லப்படுது. மிருச வெட்டிய மற்றும் ருவன்வெளி சாய லோபா மகாபாய என்பன பத்தி சொல்லப்பட்டிருக்கு. இதுல ருவன்வழி சாஹிபின் அமைப்பு பற்றியும் நிறைய விடயங்களை சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து ருவன்வழி சாஹிபின் அத்திவாரம் அமைக்கப்பட்ட விதம் பற்றி தரம் பத்தில் புராதன விஞ்ஞானமும் தொழில்நுட்பமும் என்கிற பாடத்துல குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இதுல துட்டேமுனு மன்னன் வந்து இந்த ருவன்வழி சாவி அமைக்கும் முன் இறந்து விட்டதாகவும் சொல்லப்படுது. துட்டேமுனு 99 விகாரிகள் அமைத்ததாக வரலாற்றுல குறிப்பிடப்பட்டிருக்கு. இவை தவிர மக்களின் நன்மை கருதி மன்னனால் நடவடிக்கைகள் பல மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. துட்டேமுனு மன்னனினுடைய மகன் சாலிய குமாரன், சாலிய இளவரசன் பற்றி நம்ம ஏற்கனவே தரம் 7 ஒரு பாடத்திலையும் முதலாவது பாடத்துல நான் சொல்லியிருந்தேன். இவர் வந்து சுவையான, இவருடைய சாலிய இளவரசனின் மனைவியான அசோகமான சுவையான உணவு சமைத்ததாக சொல்லப்பட்டிருக்கு. சத்தர்மா ரத்னாவளி என்கிற நூல்ல சொல்லப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அதையும் உங்களுக்கு நான் மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்தும் விதமாக சொல்றேன். துட்டேமுனு வந்து கட்டுவதற்கு ஆரம்பித்த ருவன்வழி சாய வந்து வரலாற்று மூலாதாரங்கள்ல மகா தூபம் அல்லது மகா தூபி என அழைக்கப்படுகிறது. பாலி மொழியில் எழுதப்பட்ட நூல்களில் அதற்கு ரத்ன மாவாளி சைத்தியம் என வழங்கப்படுகிறது, பெயர் வழங்கப்படுகிறது. இந்தியாவில் வந்து ராம காம தூபியில் வைக்கப்பட்டிருந்த புத்த பெருமானின் சரீரத்தாது ருவன்வழி சாயில் வைக்கப்பட்டதாகவும், இதுல மகாதூபியின் உயரம் வந்து 300 அடியாகவும், தாது கர்ப்பத்தின் அடிப்பகுதியின் விட்டம் 298 அடியாகவும், இந்த கட்டி முடித்த மன்னன் சத்தாதீசன் இதென்ற ஒரு சிறப்பு இருக்கு. இதுல தூபி இந்த மின்னல் அலைக்காந்தங்களை தாங்கும் வகையில வஜ்ரம் பட்ட அப்படிங்கிற ஒரு மின்காந்தம் ஒன்று பொருத்தப்பட்டிருக்கதாகவும் இதுல சொல்லப்படுகிறது. இந்த தூபியை எவரும் பெருப்பித்து கட்டியதாக வரலாற்று மூலாதாரங்கள்ல தொல்பொருள் மூலாதாரங்களையும் ஆதாரங்கள் காணப்படவில்லை அப்படிங்கிற ஒரு மேலதிக விடயமும் இதுல சொல்லப்படுகிறது. எல்லால மன்னன் இறந்த பின்னர் அவன் அடக்கம் செய்யப்பட்ட கல்லறை வழியாக செல்லும் போது அனைவரும் வந்து மரியாதை செலுத்துவதற்காக இறங்கி செல்லணும் அப்படிங்கிற ஒரு கட்டளையும் மக்களுக்கு பிறப்பித்ததாகவும், அதன் மூலமாக எல்லால மன்னன் மேல இந்த துட்டேமுனு மன்னன் வைத்திருந்த மரியாதை ஒரு விஷயம் ஒண்ணு இதுல புலப்படுகிறது. துட்டேமுனு மன்னனின் வீர செயல்களில் பிற்காலத்தில் வந்து அவனதும் அவனது பெற்றோர் சகோதரன் மற்றும் அவனுக்கு உதவிய சேனாதிபதிகள் பற்றியும் மனம் கவரும் பல கதைகள் காணப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இதுல சொல்லப்படுகிறது. துட்டேமுனு என்ற பெயரால் அவன் பிரசித்தி அடைந்த பெயரில் போதிலும் அவனுடைய உண்மையான பெயர் வந்து காமினி அபயன் அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுகிறது. அரசனான பின்னரே துட்டேமுனு என்ற பெயரால் அவன் அழைக்கப்பட்டதாகவும், சமஸ்கிருத மொழியில நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், துட்டு என்பதன் சொல் அறிவாளி என்னும் சொல்லை குறிக்கிறதாக இருக்கிறது. ஒரு இலக்கை அடைவது எவ்வளவு கடினமாயினும் நீண்ட காலமாக திட்டமிட்டு புத்தியுடனும் தைரியத்துடனும் செயற்படுவதன் மூலம் அதனை அடைந்து கொள்வதற்காகவும், நாட்டுக்கும் சமயத்துக்கும் பற்றுடைய தலைவனாகவும், மதிக்க வேண்டியவர்களை மதித்தல், நாட்டு மக்களை நேசித்தல், அதாவது தேசப்பட்டுள்ள ஒரு மனிதனாகவும் துட்டேமுனு வாழ்வில் காணக்கூடிய சிறப்பம்சங்களை அகைத குறிப்பிடலாம் அப்படின்னு சொல்லலாம். இந்த துட்டேமுனு மன்னன் பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்திருக்கோம். இதுல துட்டேமுனு மன்னன் மகாதூபி ருவன்வழி சாய அதுல பொருத்தப்பட்டிருக்க உபகரணம் வஜ்ரம் பட்ட அப்படிங்கிறதும், துட்டேமுனு மன்னன் பத்தி 12 அத்தியாயங்களை மகாவம்சத்துல சொல்லப்பட்டிருக்கு. இதுல 8 அத்தியாயங்கள் அவருடைய சமய நடவடிக்கைகள் பத்தி இப்ப சொல்லப்பட்டிருக்கு சொல்றாங்க. துட்டேமுனு மன்னனுக்கு பிறகு அவருடைய சகோதரனான சத்தாதீசன் ருவன்வழி சாய தாது கோபுரத்தை இறுதி புனரமைப்பு வேலைகளை செய்திருக்கிறாரு. சத்தாதீசனுடைய மூத்த மகனான லஞ்சதீசன் அதுக்கு பிறகு ஆட்சி நடவடிக்கைகளுக்கு வராரு. அவரை கொன்று அவருக்கு அடுத்ததாக வர்றாரு துள்ளத்தன் அப்படிங்கிறவர். அவரை கொன்றுதான் லஞ்சதீச மன்னன் வந்து ஆட்சி நடவடிக்கைகள் 9 காணப்பட்டதாக வரலாறுகள்ல கூறப்பட்டிருக்கு. இவருடைய ஆட்சி காலமான அந்த லஞ்சதீசனுடைய ஆட்சி காலமான 9.5 வருடங்கள்ல மகாதூபம் தூபாராம மிகிந்தலை கண்டக சைத்தியம் போன்றவற்றுக்கு மேலும் பல அங்கங்களை அமைத்ததும் கிரி குப்பிகள விகாரை அமைத்ததும் முக்கியமான விஷயமாக சொல்லப்படுகிறது. லஞ்சதீசனின் பின் அவனது இளைய சகோதரனான கல்லாட நாகன் 6 ஆட்சியிறாங்க. இவரு வந்து பல சமய கட்டளங்களுக்கு பல அங்கங்களை சேர்த்திருக்கிறாராம். குறுத்த பாசக்க விகாரையும் நிறுவியிருக்கிறாராம். பல சாசன பணிகளை செய்ததாகவும் மகாவம்சங்கரன் உள்ள மேலதிக விடயமாக சொல்லப்படுது. அதாவது கல்லாடநாகன் லகஞ்சதீசனுடைய இளைய சகோதரனான கல்லாடநாகன் ஆட்சியரார், அவரை பத்தி நான் நிறைய சொல்லியிருந்தேன். அவருடைய சேனாதிபதியான மகாராதிக்க என்பவர் வந்து அவரை கொலை செய்து விட்டு அரசனாகிறாரு. அந்த நேரம் பார்த்து கல்லாடநாகனுடைய இளைய சகோதரனான பலகம்பா மன்னன் இவருடைய மாரதார்த்தகங்கிற சேனாபதியை கொலை செய்து விட்டு மன்னனாக முடிசூடி கொள்றாரு. இவருடைய காலத்துல தான் தீசன் அப்படிங்கிற பிராமணனுடைய படையெடுப்பு ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வளகம்பா மன்னன் வந்து போற்றுதலுக்குரிய ஒரு மன்னனாக சொல்லப்படுறாரு. பல்வேறு சவால்களை எதிர்கொண்ட மன்னனாகவும் சொல்லப்படுகிறாரு. இதுல வளகம்பா மன்னன் பத்தி இப்ப நான் நிறைய விஷயங்களை வந்து உங்களுடன் கலந்துரையாட இருக்கிறேன். இதுல வந்து சத்தாதிசனுக்கு பிறகு வந்த ஒரு ஆட்சியாளனாகவும் சிறந்த ஒரு ஆட்சியாளனாகவும் அவர் சொல்றாங்க. எமது நாட்டு ஆட்சி செய்த புகழ் வாய்ந்த ஆட்சியாளர்கள் வளகம்பா மன்னனும் ஒருவனாக காணப்படுறாரு. அவருடைய தந்தை வந்து சத்தாதிசன், தாய் யார் என்பது பற்றி பழைய நூல்கள் எதுலையும் குறிப்பிடப்படவில்லை அப்படின்னு சொல்றாங்க. இவனுக்கு தூலதத்தன், லஞ்சதீசன், நாக என்னும் மூன்று சகோதரர்கள். நான் சொன்னேன் இப்ப லஞ்சதீசனை பத்தி சொல்லியிருந்தேன், தூலதத்தனை கொலை செய்து விட்டு மன்னனாக வந்தார் அப்படின்னு சொன்னேன். இவங்க அப்ப எல்லாரும் சத்தாதீசனுடைய புதல்வர்களாக காணப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. பிற்காலத்தில் கல்லணநாகன் என்று வரலாற்று நூல்களில் குறிப்பிடப்படுவன் நாக என்ற சகோதரன் ஆவன். அப்ப தூலதத்தன், லஞ்சதீசன், நாக என அழைக்கப்படுற கல்லணநாகன் இந்த மூன்று பேரும் சத்தாதீசனுடைய மகன்மார் அப்படின்னு சொல்றோம். அப்ப சத்தாதீசனுடைய சகோதரனாக துட்டேமுனு இருக்காரு. இவங்க இரண்டு பேருடைய தந்தையாகவும் காவன்தீசனும் விகாரமாதேவியும் இவர்களுடைய பெற்றோராக காணப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு வரலாறு ஒண்ணு இதுல காணப்படுது. வளகம்பா மன்னனின் ஆட்சி காலம் குழப்பங்கள் நிறைந்த ஒரு காலமாக காணப்படுது. தென்னிந்திய படையெடுப்புகளும் இந்நாட்டில் வாழ்ந்த திஸ்ஸ என்ற பிராமணால் ஏற்படுத்தப்பட்ட கலகமும் காரணமாக காணப்படுது. இம்மன்னனுக்கு தைரியமாகவும் புத்திசாலித்தனமாகவும் அவற்றை வெற்றி கொண்ட விதங்கள் காணப்படுகிறது. அனுராதபுரத்தில் உள்ள அபேகிரி விகாரை வளகம்பா மன்னனால் கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த வந்து அதனுடன் தொடர்பட்ட தூபியம் விகாரைகளை அமைத்து குப்பிகள திசை என்ற பிக்குவுக்கு தானமாக வழங்கியதாகவும் தனக்கு துன்பத்தில் சிக்கியிருந்த சந்தர்ப்பத்தில் அவனுக்கு உதவி புரிந்தவர் இந்த குப்பிகள திசை அப்படிங்கிற தேரர் ஆவார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அபேகிரி விகாரை மன்னன் அதன் காரணமாகவே வழங்கியிருக்காரு. பிற்காலத்தில் அபேகிரி விகாரை சர்வதேச பௌத்த கல்வி நிலையமாக மாற்றம் பெற்றிருக்கு. இதுல வந்து தர்ம ருசி அப்படிங்கிற ஒரு இந்தியாவை சேர்ந்த வஜ்ரபுரத்தை சேர்ந்த ஒரு தேரர் வந்து ஒரு தர்ம ருசி பிரிவினா ஒன்னு உருவாக்கி இருக்காரு இதுல அப்படிங்கிறது மேலதிக விடயமாக உங்களுக்கு நான் இதுல சொல்ல வருகிறேன். வளகம்பா மன்னனின் ஆட்சி காலத்தில் நிகழ்ந்த மற்றொரு முக்கிய பணியாக அமைந்தது வாய்மொழி மூலமாக பாதுகாக்கப்பட்டு வந்த பௌத்த போதனை நூல்கள்ல நூல்களாக எழுதி வச்சிருக்கிறார். பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இதுல புத்தர் பெருமானின் போதனைகளை வந்து நாடு முழுவதும் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக இது வந்து திரிபீடகம் நூல் உருவாக்கப்பட்ட ஒரு வரலாறு இவருடைய காலத்துல காணப்படுது. இந்த திரிபீடகத்தின் நூலுறுப்பினர்கள் வந்து இது மாத்தலில் உள்ள அழுவிகாரையில் வைத்து எழுதப்பட்டதாக வரலாற்று நூல்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. வளகம்பா மன்னன் காட்டில் இருந்த காலத்தில் கடுமையான வறட்சி நிலவியதாக சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நம்ம ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு மேலதிக தகவலா சொல்ல போறேன். புத்தகத்துல இல்லாத ஒரு விடயம், அதாவது திரிபீடகம் அப்படிங்கிற நூல் வந்து பிக்குகளால மனனம் செய்யப்பட்டு காணப்பட்டிருக்கு. இத வந்து பிக்குமார் பரம்பரை பரம்பரையாக பாடமாகிட்டு வந்திருக்காங்க, மனசுல பாடமாகிட்டு வந்திருக்காங்க. அந்த மூன்று பிரிவினரும் யார் அப்படின்னு பார்த்தா தீக பானக்க, மஜ்ஜிம பானக்க, சுத்த பானக்க போன்ற பிக்குகள் வந்து இந்த திரிபீடகத்தை மனனம் செய்து பாடமாக்கியே வச்சிருந்திருக்கிறாங்க. அந்த மூணு பிரிவினரும் தீக பானக்க, மஜ்ஜிம பானக்க, சுத்த பானக்க ஆகிய மூன்று பிரிவினர் தான் முற்காலத்துல இந்த திரிபீடகத்தை மனனம் செய்து கொண்டிருக்காங்க. ஏன்னு கேட்டால் முற்காலத்தில் நிலவிய பஞ்ச காலத்துல வந்து வாய்மொழியாகவே ஒவ்வொரு பிக்குகளும் பரம்பரை பரம்பரையாக பாடமாக்கி அதை வச்சிருந்தாங்க. இதன் காரணமாக பௌத்த சமயமும் வீழ்ச்சி அடைந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இந்நிலையில வந்து வளகம்பா நாட்டின் பல பாகங்களிலும் ஒளிந்திருந்து மாறு வேடம் பூண்டு ஆக்கிரமிப்பாளர்களிடம் அனுராதபுரத்தை மீட்கும் பொருட்டு பெரும்படையை ஆயத்தம் செய்ததாகவும், ஹம்புகல விகாரையை சேர்ந்த தீசன், அதான் நான் சொன்னேன் குப்பிகல தீசன் அப்படிங்கிற ஒரு இங்க பிக்கு வந்து அவருக்கு உதவியதாகவும் சொல்லப்படுகிறது. பின்னர் பலம் வாய்ந்த சேனையுடன் வந்த பலகம்பாகு மன்னன், இப்ப இவருக்கு எதிராக இந்த தென்னிந்தியாவிலிருந்து 7 தென்னிந்திய ஆக்கிரமிப்பாளர்கள் இந்த பலகம்பா மன்னனுடைய காலத்தில இருந்து வந்தாங்கன்னு சொன்னேன். இந்த 7 தென்னிந்திய ஆக்கிரமிப்பாளர்களும் அனுராதபுரத்துக்கு வந்தாங்க. அங்கிருந்து பலகம்பா மன்னன் அவர்களுடன் போரில் தோற்று போக வேண்டிய நிலை ஏற்பட்டது. அவன் அனுராதபுரத்திலிருந்து தப்பிச் செல்லும் போது நிகண்ட என்ற சமண ஆச்சிரமத்தில் இருந்த கிரி என்ற சமண முனிவர் கருஞ்சிங்கம் தப்பிச் செல்கிறது என்று உரத்து கூறியதாகவும் சொல்லப்படுகிறது. ஆக்கிரமிப்பாளர்கள் பின்தொடரவே வளகம்பா வந்து அனுராதபுர நகரிலிருந்து வெளியேற வேண்டிய நிலையும் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல ஒரு அரசியான தன் கணவன் ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து விரைவில் தப்பிச் செல்லும் பொருட்டு இடையில் ரதத்தில் இருந்து சோமாவதி இறங்கியதாக, அரசி பட்டத்துராணியான சோமாவதி இறங்கியதாகவும் கூறப்படுகிறது. பின்தொடர்ந்து வந்தவர்கள் ஒருவன் சோமாதேவியையும் மற்றொருவன் புத்தரின் ஐயங்கலத்தையும் எடுத்துக்கொண்டு இந்தியா போயிட்டாங்க. மிச்சம் இருக்கிறாங்க 5 பேரு, புகழஹத்தன், பாகியன், பனையமாறன், பிளையமாறன், தாடிகன் என்பவர் வந்து ஒருவரை ஒருவரை கொன்று 14 ஆண்டுகள் அனுராதபுரத்தை ஆட்சி செய்ததாகவும், 14 ஆண்டுகளின் பின்னர் ஆக்கிரமிப்பாளர்களின் இறுதியான தாடிகனை கொன்று வளகம்பா 2 முறை அனுராதபுரத்தின் அரசனாகவும் முடிசூடிக்கொள்றாங்க. இதுல வந்து இந்த 14 ஆண்டுகளில் 12 ஆண்டுகள் இந்த நாட்டில் பஞ்சம் நிலவியதாக சொல்லப்படுகிறது. இந்த தீசன் என்ற பிராமணன் காலத்துடன் ஏற்பட்ட அந்த பஞ்சத்தின் காரணமாக இதை வந்து பிராமண தீச பஞ்சம் அப்படின்னு இதை அழைக்கிறாங்க. தென்னிந்தியாவில் வந்த ஆக்கிரமிப்பாளர்கள் எப்பகுதியிலிருந்து வந்தார்கள் சொல்ல முடியாத ஒரு சூழல் இதில் காணப்படுகிறது. அவர்கள் பாண்டிய நாட்டிலிருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு எண்ணக்கூடியதாகவும் இருக்கிறதாம். அனுராதபுரத்தில் ஏற்பட்ட அரசியல் குழப்பங்கள், தீச பிராமணின் கழகம், தென்னிந்திய ஆக்கிரமிப்பு போன்றவற்றுக்கு பின்னால் ஏதோ ஒரு சதி காணப்பட்டதாகவும், இதன் பின்னணியில் கிரி என்ற சமண முனிவரின் தலைமையிலான குழு செயற்பட்டிருக்கும் அப்படின்னு கருத இடம் ஒன்றிருக்காம். பண்டுகாவையின் காலத்தில் சிறப்பற்று விளங்கிய சமண மதம் தேவநம்பியதீசன் காலத்தில் எழுச்சி பெற்ற பௌத்தத்தால வீழ்ச்சி அடைந்து காணப்படுச்சாம். இதனால வந்து அனுராதபுர ஆட்சி காலத்துல எல்லாரும் சமணர்களுக்கு விசேட சந்தர்ப்பம் ஒன்று வழங்காட்டியும் கூட இதை சந்தர்ப்பமாக பயன்படுத்தி சமண சமயத்தை வெளிச்சி செய்ய வேண்டியதற்காக கிரி என்கிற ஒரு பிராமண சமண பிராமணர் ஒருத்தர் வந்து இந்த மாதிரியான விஷயம் செய்திருக்காங்க சொல்லப்படுறாங்க. நான் சொன்னேன் தாடிகனை வென்று வளகம்பா 14 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சி பீடம் ஏறியிருக்காரு அப்படின்னு சொல்றேன். இதுல வந்து தன்னை தப்பி செல்லும் போது கேலி செய்த சமண பிக்குவான கிரி என்பவரின் விகாரையை அழித்து உருவாக்கப்பட்ட விகாரை தான் அபயகிரி விகாரை. வளகம்பா மன்னனுக்கு உதவி செய்த பிக்கு தான் மகாதீச பிக்கு அல்லது குப்பிகல தீச பிக்கு என அழைக்கப்படுறாரு அப்படின்னு சொன்னேன். தேவநம்பி தீசன் மன்னனுடைய காலத்துல பிக்குகளின் தலைமை பீடமாக மகாவிகாரை விளங்கியது. இதே வளகம்பா மன்னனுடைய காலத்துல அபயகிரி விகாரை விளங்கியதாகவும் இதுல நான் மேலதிக விடயமாக உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். வளகம்பா மன்னன் தனது மனைவியான சோமாதேவியின் பேரால சோமாராம என்னும் விகாரையும், அவனது 7 அமைச்சர்களான தக்கின விகாரை, முளவசாக விகாரை, சாலிய விகாரை, பப்பதாரம விகாரை, திசராம போன்ற விகாரைகளை அனுராதபுரத்தில் அமைத்ததாக மகாவம்சங்கிறன் உள்ள குறிப்பிடப்படுகிறது. இந்த வளகம்ப மன்னனால் பிக்குமார்களுக்கு கட்குகைகள் தானமாக வழங்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருக்கு. இதுல கட்கு கல்வெட்டுகள்ல கட்குகைகள் சில கண்டுபிடிக்கப்பட்டிருக்காம். இந்த கல்வெட்டுகளில் இவன் பித்தரஜ என பெயரால குறிப்பிடப்பட்டிருக்கானாம். இதற்கு காரணம் அவனது காலத்துல அப்பெயரால அழைக்கப்பட்டமையும் ஒரு காரணமாக குறிப்பிடப்படுது. வளகம்பாவின் சகோதரனான கல்லாடநாகன், நாக என்கிற இளவரசனை பத்தி நம்ம சொல்லியிருந்தோம், இறந்த பின்னர் அவனது மகனை தந்தைக்குரிய அன்புடன் பராமரித்ததாலேயும் பித்தரஜ என அழைக்கப்பட்டான் என்றும் மகாம்சம் குறிப்பிடுகிறது. இதுல பித்தரஜ என்று கல்வெட்டுகளில் பிதமகராஜ அல்லது பிதரஜ எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளதாம். வளகம்பாவின் மன்னனின் மனைவியான சோமாதேவி ஒரு வீர பெண்மணி அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இதுல தென்னிந்தியாவில் வந்த 7 தென்னிந்திய ஆக்கிரமிப்பாளர்கள் குழுவினால மன்னனுக்கு இடையூறு ஏற்படும் போது உன்னை பாதுகாக்கும் பொருட்டு ரதத்திலிருந்து இறங்கியதாகவும் இதுல சொல்லப்படுகிறது. இதுல பகர்களினால் அவர்கள் தென்னிந்தியாவுக்கு கொண்டு செல்லப்பட்டாலும் 14 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் சோமாதேவியை வந்து இலங்கைக்கு அழைத்து வந்து பட்டத்து ராணியாக்கி இருக்கிறாரு அப்படிங்கிறதும், தனது நாட்டிற்காக தைரியத்துடன் செயற்பட்ட சோமாதேவி போன்றவர் நினைக்கும் போது பெருமை ஏற்படுது. இப்ப சோமாதேவி அப்படிங்கும் போது எனக்கு இன்னொரு ஞாபகம் ஒன்று வருது, இலங்கையை 3 முறை ஆட்சி செய்த அரசியாக சொல்லப்படுகிற லீலாவதி பற்றியும் உங்களோட இவ்விடத்துல நான் ஞாபகப்படுத்துறேன். வளகம்பா மன்னன் நாட்டு மக்களின் நலன் கருதி பல பணிகளை செய்திருக்கிறாராம். பிக்குமாரின் கல்வி முன்னேற்றத்தின் பொருட்டு பிரிவினாக்கள் அமைத்ததாகவும், சோமாதேவி பயர்கள் கையில் சிக்கும் இடத்தில் நினைவு சின்னமாக சோமாதேவியின் தாது கோபுரத்தை கட்டுவித்து அதனை பிக்குமார்களுக்கு வழங்கியதாகவும் சொல்லப்படுகிறது. நம்ம இடையில இன்னும் ஒருத்தரை பத்தி ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று இருக்கு, அதாவது வந்து இந்த துட்டையம்புன மன்னனை பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு வந்தோம். இந்த துட்டையம்புன மன்னன் வந்து எல்லாருக்கு எதிரான போரின் போது படையினருக்கு தேவையான ஆயுதங்களை தயாரிப்பதற்கான தொழிற்சாலைகள் அமைக்கப்பட்டதாக ரசவாகினி அப்படிங்கிற நூலில் குறிப்பிடப்பட்டிருக்கான். அப்ப இதோட தொழிற்சாலை சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து ரசவாகினி நூலில் சொல்லப்பட்டிருக்கு. இது புத்தகத்தில் இல்ல, மேலதிக விடயமாக உங்களுக்கு சொல்லப்படுது. எல்லாரால உருகுடை ஆக்கிரமிக்கப்பட்டு யுத்தம் ஏற்பட்ட போது அந்த விவசாய நடவடிக்கைகளையும் விருத்தி செஞ்சிருக்கிறாராம். இந்த காவன்தீசன் வந்து 42 ஆண்டுகள் ஆட்சி செய்ததாக மகாம்சம் கூறுகிறதாம். அவன் இறக்கும் போது அவனுக்கு வயது 64 வயதாக காணப்பட்டிருக்கான். நான் இந்த காவன்தீச மன்னன் பத்தி நீ சொல்லிட்டு இருக்கேன். அவன் பொருளாதார துறையிலையும் சமயத்துறையிலும் பல முன்னேற்றங்களை செய்திருந்தான். மகாம்சத்தின் படி இந்த காவன்தீச மன்னனால அமைக்கப்பட்ட விகாரங்கள் 64 ஆகும். மாகம திஸ்ஸ மகா விகாரை, சேர்வில மங்கள மகா சைத்திய, திருகோணமலை வெல்கம் விகாரை, சாதபக்க விகாரை, ருகுணு சித்துள் பௌவ விகாரை என்பன இவைகளில் சிலவாகவும் காணப்படுது. இதுல கலனி விகாரை இவன் அமைத்ததாக பூஜாவளிங்கிற நூல சொல்லப்படுது. காவண்டீச மன்னன் கோலையான ஆட்சியாளன் என காட்டுவதற்காக மகாவம்சத்துல மகாநாம தேரர் முயற்சி செய்ததாக சொல்லப்படுது. மகாவம்சத்தின் காவிய தலைவனாக துட்டகாமினி சித்தரிக்கப்பட்டதன் காரணமாக அவரை குறைச்சி மதிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எனினும் அவன் பொருளாதாரத்துக்கு ஆற்றிய பணிகளையும் உருகுணையை பாதுகாக்க மேற்கொண்ட நடவடிக்கைகளையும் குறைச்சி நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பகைவரின் அரசை நீ ஆக்கிரமிப்பது அவனது நோக்கமாக இருக்கவில்லை, தனது அரசுக்கு எதிராக வெளியிலிருந்து வரும் ஆக்கிரமிப்பை தடுத்து நிறுத்துவதே அவனது நோக்கமாக இருந்திருக்குது. இப்ப காவன்தீசனுக்கும் துட்டைமுனுக்கும் இடையில நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. அதாவது காவன்தீச மன்னனுடைய மகனாக துட்டைமுனி இருந்தாலும் அவருடைய இளமையான ஒரு இளைய தோற்றத்துல அவன் அவருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறதும், தந்தையான அவருடைய அனுபவத்தின் மூலமான மனநிலை எப்படி இருக்கிறதும் இதுல சொல்ல வர்றோம். இதனால காவன்தீசன் கோலையான அரசன் என்று கூற முடியாது, மாறாக போரை விரும்பாது அமைதியை விரும்பிய அரசனாகவும் அவனை நம்ம இதுல கொள்ளலாம். இதன் பிறகு இந்த வளகம்பாவுக்கு பிறகு வந்து அவருடைய மூத்த சகோதரனான கல்லாடனாக மன்னன் வந்து மகாசூலி மகாதீசன் பேர்ல அரசனாகிறாரு. இவன் பல தர்ம செயல்கள் செய்ததாக மகாவம்சத்துல குறிப்பிடப்படுது. இந்த மகாசூலி மகாதீசன் அதாவது வட்டகாமினி அபேனுடைய ஆட்சி காலமாக கிறிஸ்துக்கு முன் 103 தொடக்கம், 89 இடையில 77 அவர் 2 முறை வந்து ஆட்சி பீடம் மேல் இருக்கார் அப்படிங்கிற ஒரு காலப்பகுதியை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இடையில இறுதியாக இந்த ஆட்சி வருடங்களே உங்களுக்கு நான் இந்த காலம் இறுதியில நான் குறிப்பிடுவேன் உங்களுக்கு. அடுத்தது மகாசூலி மகாதீசனுக்கு பிறகு சோரநாகன், மகாசூலி மகாதீசனின் மரணத்தின் பின் வளங்கப்பா மகனின் மகன் வந்து சோரநாகன் மன்னனாகிறாரு. இவருக்கு எதிராக கழகம் செய்ததால் நாக என்கிற பெயர் வந்து இவருக்கு சேர்ந்ததாக சொல்லப்படுகிறது. இவன் விகாரங்களை அழித்து பாவ செயல் புரிந்தவனாக கருதப்படுகிறது. தந்தை வந்து பௌத்த சமயத்தை வளர்ச்சி அடைய செய்தாலும் மகனான சோரநாகன் வந்து பௌத்த சமயத்துக்கு எதிரான நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்காரு. அதுக்கு பிறகு சோரநாகனின் மரணத்தின் பின் மகாசூலி மகாதீசனின் மன்னனான தீசன் அல்லது குடாதீசன் கிறிஸ்துக்கு முன் 50 தொடக்கம் 47 காலப்பகுதியிலையும், அதுக்கு பிறகு குட்டகான தீசன் இவனது ஆட்சி காலத்துல வந்து நாட்டில் அமைதி ஏற்பட்டதாகவும், 22 ஆண்டுகள் ஆட்சி செய்ததாகவும், விவசாய பணிகளையும் விகாரங்களையும் அமைத்ததாகவும் மகாம்சங்கரன் உள்ள சொல்லப்படுது. அதுக்கடுத்து பாதிக அபயன், குட்டகண்டதீசனின் பின்னர் அவரது மூத்த மகனான பாதிகாபை ஆண் அல்லது தூ மகாதூப தூபாராம லோக மகாராபய போன்றவர்களை வந்து புனரமைப்பு செய்ததாகவும் உரோம பேரரசுக்கு தூதுவர்களை அனுப்பி அங்கிருந்து பெற்ற பவளத்தை கொண்டு மகாதூபம் அமைக்கப்படுற ருவன்வெளி சாஹிபை வந்து அலங்கரித்ததாகவும் மகாம்சங்கரன் நூல சொல்லப்படுது. அதுக்கடுத்து பாதிகாபய அளவனின் மகன் வந்து மகா தாடிக மகாநகன் கிறிஸ்துக்கு பின் 9 தொடக்கம் கிறிஸ்துக்கு பின் 21 காலப்பகுதியில ஆட்சி செய்திருக்கிறாரு. இவர் வந்து மிகுந்தலை அம்பஸ்தல தாபகம் ருகுணு மணினாக பப்பத விகாரை கலந்த விகாரை சமுத்த விகாரை என்பன இவர்களுடைய காலத்தில் அமைக்கப்பட்டதாகவும் அதற்கு பிறகு வந்த மன்னன் தான் மகா தாடிக மகாநாகனின் மகனான ஆமண்ட காமினி அபயன் கிறிஸ்துக்கு பின் 22 தொடக்கம் 31 காலப்பகுதியில இவன் வந்து மிருகங்களை கொலை செய்வதை சட்ட ரீதியாக முதன் முதலில் தடை செய்த மன்னனாகவும் சொல்லப்படுறாங்க. அதுக்கடுத்து கணிர அஜானுதீசன்கிற மன்னன் வராரு. இவருடைய காலம் வந்து காலத்துல 70 ஆண்டுகள் நிலவி அமைதிக்கு பங்கம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவிலிருந்து லம்பகர்ண வம்சத்தினரை தோற்கடித்து ஆட்சியை பெற்றுக்கொண்ட ஒரு விஷயம் எங்களுக்கு தோட்டப்படுகிறது. இளநாகன் மன்னன் ஜசலாதீச மன்னன் போன்ற அரச பரம்பரையின் வீழ்ச்சியோட இளம்பகர்ண வம்சத்தின் இவங்கெல்லாம் மௌரிய அரச வம்சம் இளம்பகர்ண வம்சத்தின் ஆட்சியும் தோற்றம் பெற்றிருக்கு அப்படிங்கிற விஷயமும் மேலதிக விஷயமாக சொல்லப்படுகிறது. இதுல நம்ம இன்றைக்கு பார்த்திருக்கிறோம், அங்க மேலதிக விடயமாக நம்ம பார்த்திருக்கிறோம் துட்டேமுனு மன்னன் மற்றும் வளகம்பா மன்னன். அடுத்து நம்ம பார்க்க போறது வசப மன்னன். இப்ப பார்க்கலாம் நம்ம வசப மன்னன் ஒரு புதிய அரச வம்சம் இளம்பகர்ண வம்சத்தின் முதல் மன்னனாக இவர் சொல்லப்படுகிறாரு. இவரை பத்தி வரலாற்று நூல்கள்ல பெருசா சொல்லப்படல அப்படின்னு சொல்லப்படுது. இவர் வந்து காலத்துக்குரிய கல்வெட்டுகள்ல அனுராதபுரம் மாவட்டத்தில் மட்டுமல்லாது வடக்கிலும் யாழ்ப்பாண குடா நாட்டிலும் தெற்கில் சித்துல்பவ மற்றும் திசமகாராமையிலும் கிழக்கில் மட்டக்களப்பு மாவட்டத்திலும் மேற்குள்ள வந்து குருநகலை மாவட்டத்திலும் இவருடைய ஆட்சி நாடு முழுவதும் பரவி இருந்துச்சாம். 44 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சிருக்காரு. இவரால் அமைக்கப்பட்ட விகாரைகள் குளங்கள் பற்றியும் சமய வழிபாடுகள் தர்மங்கள் சமூக பணிகள் பற்றியும் நீண்ட வம்ச கதைகள்ல குறிப்பிடப்பட்டிருக்காம். இவரது ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்ட 11 குளங்கள் 12 கால்வாய்கள் இவற்றின் பெயர்கள் வந்து அதுல குறிப்பிடப்பட்டிருக்காம். வசபடுன் ஆரம்பமான இந்த இளம்பகர்ண வம்ச அரச பரம்பரை 370 ஆண்டுகளுக்கு மேலாக நிலைத்திருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இளமை காலத்தில் அவர் வந்து அவன் தனது மாமனார் வீட்டில் வாழ்ந்துள்ளதாகவும் வசப மன்னனின் மாமனார் வந்து அந்நாட்டின் சேனாதிபதியாக விளங்கியிருக்கிறாரு. வசப மன்னன் இளம்பகர்ண வம்சத்தை சேர்ந்தவனாகவும் தோற்றம் பெற்றிருக்கிறாரு. இவருக்கு இளம்பகர்ணர்கள் முன்னர் நாட்டின் ஆவண வேலைகளுக்கு பணப்பெட்டிக்க அப்படிங்கிற பொறுப்பாக இருந்ததாகவும் இலங்கையை ஆட்சி செய்த சிறந்த அரசர்களில் சிலர் இளம்பகர்ண வம்சத்தை சேர்ந்தவர்கள். இந்த வம்சத்துல முதல் மன்னனாக வசபனாகவும் இளம்பகர்ண வம்சத்தின் புகழ் பூத்த ஆட்சியாளனாக முதலாம் கஜபாகு மன்னனும் போற்றப்படுகிறாரு. வசப மன்னன் மக்களின் நன்மைக்காகவும் புத்த மதத்தின் முன்னேற்றத்திற்காகவும் பெரும் பங்குகளை ஆற்றிருக்கார் அப்படின்னு சொன்னேன் நானு. இவருடைய ஆட்சி வருடம் வந்து இளம்பகர்ணம் 370 வருடங்கள் காணப்பட்டிருக்கு. வசபனின் கீழ வந்து நாடு முழுவதும் ஒரே ஆட்சியில காணப்பட்டு யாழ்ப்பாணம் வந்து பிரதேச ஆட்சியாக காணப்பட்டதாக வள்ளிபுர பொற்சாசனம்ங்கிற சாசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. இதுல ரிஷிகிரிங்கிற அமைச்சர் பிரியங்குதிசங்கிற விகாரை அமைத்ததாகவும் இதுல பிரதேச ஆட்சிக்கு ஒரு ஆதாரமாகவும் இந்த வள்ளிபுர பொற்சாசனம் விளங்குகிறது. இதுல நம்ம பார்க்கணும் இன்னொன்னு, இவருடைய வசபனின் பின்னர் அவருடைய மகனான தீசன்கிற வங்கநாசிக்கு தீச மன்னன் ஆட்சி காலம் வரைக்குமான விடயங்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுல வந்து இவரால் முதன் முதலாக 11 பாரிய குளங்கள் அமைக்கப்படும் நீர்ப்பாசனத்துக்கு பாரியளவான குளங்களை கட்டமைக்கிற பணியை உருவாக்கின மன்னனாக இந்த வசப மன்னன் சொல்லப்படுறாரு. இவர் வந்து குளங்களிலிருந்து வயல்களுக்கு நீரை கொண்டு செல்வதற்கு 12 கால்வாய்கள் அமைக்கப்பட்டிருக்காம். இதுல அம்பன் கங்கையிலிருந்து 30 மைல் தூரத்துக்கு நீரை கொண்டு செல்லும் ஹெலகர கால்வாய் அல்லது ஆலிசாரா கால்வாய் வசப மன்னனின் நிர்மாணமாகும். சிறந்த முற்கால தொழில்நுட்பத்துக்கு ஆதாரமாக இந்த ஆலிசாரா கால்வாய் அல்லது எலகர கால்வாய் விளங்குகிறது. வசப மன்னனினால் அமைக்கப்பட்ட குளங்களில் சில அடையாளம் காணப்பட்டிருக்கு. அவை வந்து மையந்தி குளம் இன்று மகாவிளாச்சி குளம் எனும் மானாகெட்டி எனும் குளம் மானான் கட்டிய குளம் எனவும் வாதமங்கன குளம் இன்று நொச்சி போத்தான குளம் என குறிப்பிடப்படுகிறது. இந்த குளங்களெல்லாம் குறிப்பிடும் போது வந்து கட்டாயம் ஒரு ஆட்சி அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட குளமாக காணப்படுது. இவர் வந்து ஆட்சி பிரதேசமாக அனுராதபுரம் காணப்பட்டிருக்கு. இலங்கை படத்துல நீங்க கட்டாயம் இந்த ஆறுகளையும் குளங்களையும் ஆட்சி பிரதேசங்களையும் குறிச்சு வச்சுக்கொண்டீங்கன்னா உங்களுடைய வரலாறு பாடத்தை கற்பதற்கு மிகவும் இலகுவாக காணப்படும். இவை அனைத்தும் அனுராதபுரம் மாவட்டத்திலேயே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இவரால பல்வேறு பொய்கைகளும் கால்வாய்களும் நீரை கொண்டு செல்வதற்கு பதிலாக தரையில் அமைக்கப்பட்ட குழாய்கள் வழியாக நீரை கொண்டு செல்லும் சுரங்க கால்வாய் முறை வசப மன்னனின் பொறியியலாளர்களால் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. நாட்டின் நிர்வாகத்தை இலவாகும் பொருட்டு நாட்டை பிரதேச ஆட்சியின் கீழே கொண்டு வந்த ஒரு மன்னனாகவும் இவர் சொல்றாரு. இதுதான் நான் சொன்னேன், யாழ்ப்பாண பிரதேசத்தை நிர்வகிக்கும் பொருட்டு ரிசிகிரிங்கிற அமைச்சர் வந்து சொல்லப்பட்டதாக சொல்லப்படுது. இது தரம் பத்துல இந்நாட்டை ஆண்ட மன்னர்கள முக்கியமான இலங்கையின் அரசியல் அதிகார வளர்ச்சி மற்றும் பண்டைய சமூகம் இந்த ரெண்டு பாடத்திலையும் இந்த பாடம் அடிப்படையான ஒரு பாடமாக இதுல காணப்படுகிறது. இதுல வள்ளிபுர பொற்சாசனம் பத்தியும் சொல்லப்படுகிறது. அனுராதபுரத்தின் பாதுகாப்பையும் வனப்பையும் அதிகரிக்க மன்னனால பெரும்பணி ஆற்றப்பட்டிருக்கதாகவும் அனுராதபுர நகரை சுற்றி மதில்கள் அமைக்க மன்னன் நடவடிக்கை எடுத்தான். அனுராதபுர நகர கட்டமைப்பை உருவாக்கிய மன்னன் பண்டுகாபையனாக குறிப்பிட்ட போதும் அதை வந்து வளர்ச்சி போக்குல ஒவ்வொரு மன்னர்களும் கொண்டு சென்றிருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் இதுல சொல்லப்படுகிறது. அனுராதபுரத்துல ஆங்காங்கே பொய்கைகளை அமைத்து வாவிகளிலிருந்து நீரை பெற்று நீர் பாய்ந்தோடுவதற்கான திட்டங்களையும் மேற்கொண்ட ஒரு மன்னனாக சொல்லப்பட்டிருக்காங்க. புத்த சமய வளர்ச்சிக்கு வசப மன்னனால மகத்தான சேவை ஒன்றும் ஆற்றப்பட்டிருக்கு. தூபராம தூபிக்கு வட்டதாமனை அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த தூபராமையை சுற்றி அமைக்கப்பட்ட பாதுகாப்பு வேலியாக இந்த வட்டதாமனை ஒண்ணு காணப்படுது. இசுருமுனி விகாரையில் போயாமனையும் அமைத்து பிக்குமாருக்கு வழங்கியிருக்காரு. திசமாராமையில் அமைந்துள்ள சித்துல்பவ விகாரைக்கு தூபியை அமைத்திருக்கிறாராம். அது மட்டுமன்றி நாட்டில் பல்வேறு விகாரங்களை புனர்நிர்மாணம் செய்வதற்கான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டிருக்கார் அப்படின்னு சொல்றாங்க. பொதுமக்களின் நன்மை கருதி செயற்படுவதற்கு அதிக பணத்தை செலவிட வேண்டிய நிலை ஏற்பட்டதன் காரணமாக அரச சொத்துக்களை கவனமாக பயன்படுத்த வேண்டும் என்பதை மக்கள் உணர்ந்து கொள்ளவும் அவற்றை தகுந்த முறையில் நிர்வகிக்கவும் மன்னன் வரி அறவிடும் முறை ஒன்றையும் நாட்டு மக்களுக்கு அறிமுகம் செய்தாராம். இதன்படி வாய்க்காலிலிருந்து வாவிகளிலிருந்து நீரை பெற்ற மக்கள் வந்து மன்னனுக்கு நிலமும் நீரும் அரசனுக்கு சொந்தம் அப்படிங்கிறது வந்து எழுதப்படாத அரச கோட்பாடாக காணப்பட்டிருக்கு. இதுல அந்த பணம் வந்து வாவிகளை புனருத்தானம் செய்வதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கான். இம்மன்னன் 44 ஆண்டுகள் இந்நாட்டை ஆட்சி செய்த மன்னனாக சொல்லப்படுறாங்க. இவனது தைரியமும் தூரநோக்கு சிந்தனையும் பொறுமையுடன் செயற்பட்ட தன்மையும் முன்னுதாரணமான விடயங்களாக காணப்பட்டிருக்கு. இவர் வந்து பத்தி ஒரு முக்கியமான விஷயம் சொல்றது, பூக்கள் அனைத்திலும் மல்லிகை பூவின் மனமே சிறந்தது என அப்படின்னு வசவ மன்னன் கேள்விப்பட்டிருக்காராம். அது உண்மையா என்பதை பரீட்சிக்க மன்னன் விரும்பியிருக்காராம். பலவித பூக்களிலும் ஒவ்வொரு பிடியளவும் மல்லிகை பூவில் ஒரு பிடியளவும் அரையொன்றில் வைத்து விட்டு கதவை மூடிய பின்னர் மன்னன் வெளியேறியிருக்காராம். சிறிது நேரத்தில் கதவை திறந்ததும் ஏனைய பூக்களை விட மல்லிகை பூவின் வாசம்தான் மன்னன் நுகரக்கூடியதாக இருந்திருக்கான். இதன் மூலமாக எதனையும் ஆராய்ந்து பார்த்து முடிவெடுக்கும் ஒரு மனநிலை வந்து வசப மன்னனிடம் காணப்பட்டிருந்தது வந்து சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாகவும் காணப்படுகிறது. இன்றைக்கு வந்து நம்ம மூன்று மன்னர்களை பத்தி பார்த்திருக்கிறோம், துட்டையமுனு மற்றும் வளகம்பா மன்னன் மற்றும் வசப மன்னன் ஆகிய மூன்று மன்னர்களை பத்தி பார்த்திருக்கோம். இவர்களை பத்திய முக்கிய விடயங்களை நம்ம கொஞ்சம் பார்த்து கொள்ளலாம். இதுல வந்து முதலாவதாக நம்ம துட்டையமுனு மன்னன் வந்து இலங்கையை ஒன்றிணைத்த மன்னனாகவும் சொல்லப்படுறாரு. அவர் மாகமேலே தோன்றிய ஆட்சியாளனாகவும் துட்டையமுனு மன்னனுடைய செயற்பாடுகள் வெற்றி பெறுவதற்கு அவனது பெற்றோரான சகோதரர் ஆகியோருடைய அர்ப்பணிப்புடன் செயற்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதும், நாட்டை ஒன்றிணைப்பதற்கு அவனுக்கு திறமையான 10 சேனாதிபதிகள் உதவினாங்க அப்படிங்கிறதும், அனுராதபுரத்தில் உள்ள மிருச வெட்டிய ரோன்வெளிசாய லோகமகாபாய என்பனை மன்னனால் நிறுவப்பட்டதாகவும், துட்டையமுனு மன்னனது ஆட்சி காலத்துக்கு முன்னர் ஆட்சி செய்த எல்லால மன்னன் நீதி சீல் சிறந்த மன்னனாகவும் 44 ஆண்டுகள் அனுராதபுரத்தை ஆட்சி செய்ததாகவும் சொல்லியிருந்தேன். அடுத்ததாக நம்ம பார்த்தோம் வளகம்பா மன்னன். வளகம்பா மன்னன் தந்தை வந்து சத்தாதீசன், அவருடைய சகோதரர்கள் பற்றியும் சொல்லியிருந்தேன். வளகம்பா மன்னனின் ஆட்சி காலத்தில் பகைவர்களால் ஏற்பட்ட இன்னல்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலையில அவர் எவ்வாறு செயற்பட்டார் என்பதும், வளகம்பாவின் மனைவி சோமாதேவி தைரியமான பெண்ணாகவும் காணப்பட்டதாகவும், அபேகிரி விகாரை அமைத்தமே திருவீடகத்தை நூலுறுப்புரை செய்தமை போன்ற ஆற்றப்பட்ட முக்கிய பணிகளையும், அடுத்து வசப மன்னனால இளம்பகர்ண வம்சத்தின் ஆரம்ப ஆட்சியாளனாகவும் காணப்பட்டிருக்காரு. அவன் இந்நாட்டின் விவசாயத்துக்கு பெரும்பணி ஆற்றியதாகவும் 11 பாரிய குளங்களையும் கால்வாய்களையும் கட்டுவித்த விடயங்கள் பற்றியும், வள்ளிபுர பொற்சாசனம் இம்மன்னனின் ஆட்சி காலத்தில் பொறிக்கப்பட்டதாகவும், முதன்முறையாக உள்நாட்டு வருமானத்தை அதிகரிக்கும் பொருட்டு வரி அறவிடும் முறை அறிமுகம் செய்தவனும், நாட்டின் நிர்வாகத்தை இலகுவாக்கும் பொருட்டு நிர்வாக அளவுகளை ஏற்படுத்தியவனும் இம்மன்னனாகவும் காணப்படுறாரு. உங்களுக்கான வினாக்கள் நான் 2 வினாக்கள் வழங்கியிருந்தேன். 3வது வினாவாக துட்டேமனும் வளகம்பா மற்றும் வசப மன்னனின் பெறக்கூடிய முன்மாதிரியான விடயங்களை குறிப்பிடுக. இந்த வினாக்களுக்கான விடைகளை 07758530537 அல்லது 07557480 ஆகிய இலக்கங்களுக்கு நீங்கள் கட்டாயம் எங்களுக்கு வினாக்களுக்கான விடைகளை அனுப்பலாம். அல்லது உங்களுடைய பாடசாலை வரலாறு பாட ஆசிரியர்களுடன் இது தொடர்பான விடயங்களை நீங்கள் கலந்துரையாடி மேலதிக விளக்கங்களையும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த அசாதாரண சூழ்நிலை காலப்பகுதியில் கட்டாயம் தொடர்ச்சியாக இந்த வானொலியில் ஒளிபரப்பப்படும் கல்